بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் ஒரு மிகச்சிறந்த நோக்கத்திற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். பொதுவாக அழைப்பு பணியினுடைய முக்கியத்துவம், அதனுடைய அவசியங்களை இங்கே சொல்லுவதற்கான அவசியமே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் அல்ஹம்துலில்லாஹ் அழைப்பு பணியிலே ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள், களத்திலே இறங்கி பணி செய்யக்கூடியவர்கள். ஆகவே களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடிய சகோதரர்களிடத்திலே எப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும், இந்த பணியை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு இந்த பணியை நாம் துரிதப்படுத்த வேண்டும் போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு பணியை செய்வதற்காக மக்களை தேர்ந்தெடுக்கின்றான். நானோ நீங்களோ இந்த பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம்மால் இந்த பணியை செய்ய முடியாது. அல்லாஹ் இதற்காக நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நம்மீது பாக்கியம் செய்திருக்கின்றான், அருள் புரிந்திருக்கின்றான். இந்த பணியை செய்வதற்காக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலம் மக்களோடு மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களிடத்திலே பல்வேறு விதமான தீமைகளையும் பாவங்களையும் பார்க்கின்றார்கள். சிலைகளை வணங்குவது, அனாச்சாரங்களிலே ஈடுபடுவது, இன்னவிர பல்வேறு விதமான பாவங்களை அவர்களுக்கு மத்தியில் பார்த்து அந்த தீமைகளையும் பாவங்களையும் வெறுக்கின்றார்கள். ஆனால் யாரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டும் தடுக்கவில்லை. காரணம் என்ன? இன்னும் அந்த பணிக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை. மனம் வெறுத்தவர்களாக தன்னுடைய 35வது வயதிலே ஹிரா குகைக்கு சென்ற பொழுதும் கூட இவர்களுடைய இந்த செயல்களை வெறுத்துத்தான் சென்றார்களோ ஒழிய இந்த மக்களை அதை விட்டும் தடுக்கவில்லை. ஏன்? அதற்கென்ற நேரத்தை அல்லாஹ் இன்னும் கொண்டு வரவில்லை. 40 வயது பூர்த்தியான பிறகு வஹையை அல்லாஹ் இறக்கிய பிறகுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடுத்து தான் அந்த பணியையே மேற்கொள்கின்றார்கள். ஆக இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் நற்கிருபையும் பாக்கியமும் அல்லாஹ்வினுடைய அனுமதியும் நமக்கு அவசியம். சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்நாக ஷாஹிதம் வ முபஷிரம் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇஸ்னிஹி வ சிராஜம் முனீரா. நபியே, நிச்சயமாக நாம் உம்மை சாட்சியாளராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக, நற்செய்தி சொல்பவராக, அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பவராக, ஒளி விளக்காக அனுப்பியிருக்கின்றோம். 5 கேட்டகிரியை, 5 பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். சாட்சியாளர், நற்செய்தி சொல்பவர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர், அல்லாவின் பக்கம் அழைப்பவர், ஒளி விளக்கு. இந்த 5 பண்புகளில் தாஇ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர் என்று வரும்பொழுது அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே ஒரு வார்த்தையை அதிகப்படுத்துகின்றான், பிஇஸ்னிஹி, அவனுடைய அனுமதியை கொண்டு. அவனுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர். ஆக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தௌஃபீக்கும் அல்லாஹ்வினுடைய அனுமதியும் வேண்டும். அது அல்லாஹ்வினுடைய தூதராக இருந்தாலும் சரியே. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நாம் அழைப்பு பணி செய்கின்றோம் என்றால் அதற்கான பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை நம்முடைய மனதில் பதிய வைத்தவர்களாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். 2வது, ஒரு அழைப்பாளன் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அழைப்பில் ஈர்ப்பு இருக்க வேண்டும். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை மக்களுடைய மனதிலே பதிய வேண்டும். மக்கள் அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? தஸ்கியா, உள தூய்மை, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களிலே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதனுடைய சிறப்பையும் அதனுடைய வழிமுறைகளையும் சொல்கின்றான். நாமும் பல உரைகளிலே இதனை கேட்டிருக்கின்றோம். ஆக அழைப்பு பணி செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், சூரத்துல் ஆலா 87வது அத்தியாயத்திலே, கத அஃப்லஹ மன் தஸக்கா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றானோ அவன் வெற்றியடைந்து விட்டான். உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவன் தான் வெற்றியடைவான் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்மீது பயந்தவர்களாக போர்வை போர்த்திய நிலையில் அல்லாஹ் எந்த வசனங்களை இறக்குகின்றான்? என்ன வசனங்கள் அல்லாஹ் இறக்குனா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதியா, அது முதல் இறக்கிட்டான் அல்லாஹ். அடுத்து யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் கும் ஃபஅன்ஸிர், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக்குமாறு கட்டளையிடுகின்றான். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்ஸிர், எழுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுக்கான ஆடையை அணிந்திருந்தார்கள்? இல்லை. உங்களுடைய புறத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய அகத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். வஸியாபக ஃபத்ஹிர் வர்ருஜுஸ ஃபஹஜுர், அசுத்தத்தை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இது புறத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய அகத்தையும் புறத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கட்டளையிடுகின்றான். ஆக உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல், தஸ்கியா இல்லாமல் அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பேசிவிடலாம், சாமர்த்தியமாக பேசலாம், நம்முடைய வார்த்தை ஜாலங்களை கொண்டு மக்களை மயக்கலாம், விவாதத்தின் மூலமாக மக்களை நாம் ஜெயிக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய வார்த்தை பதிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது? அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். முதலிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ் 96வது அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்களை இறக்கி நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று சொல்லிவிட்டான். இரண்டாவது, எழுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய அகத்தையும் புறத்தையும் தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அடுத்து எப்படி உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவது? யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, இரவிலே சிறிது நேரம் நீங்கள் எழுந்து தொழுங்கள். யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா, பாதி இரவு அல்லது அதைவிட சற்று குறைவாக, அவ்ஸித் அலைஹி அல்லது அதைவிட சற்று அதிகமாக நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். ஒரு தாயி தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் அவனிடத்திலே இரவு தொழுகை என்ற தஹஜ்ஜுதினுடைய தொழுகை இருக்க வேண்டும். தஹஜ்ஜு தொழுகை தொழவில்லை என்று சொன்னால் நம்முடைய பணியில் நாம் வெற்றியடைய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்குவதற்கு முன்பாகவே தஹஜ்ஜுடைய தொழுகையை தான் அல்லாஹ் ஏவினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பயணத்திலும் ஊரில் இருக்கும் பொழுதும் எப்பொழுதுமே தஹஜ்ஜுடைய தொழுகையை விட்டதே இல்லை. ஆக நாம் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நம்மை நாம் தாயி என்று கருதினால், அல்லாஹ் என்னை இந்த பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று நாம் கருதினோம் என்று சொன்னால் தஹஜ்ஜுடைய தொழுகை நம்முடைய வாழ்வில் அவசியம். சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால், சஹாபாக்களில் எல்லோருமே அழைப்பாளர்கள் தான். இஸ்லாத்தை ஏற்றதுமே அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆக சஹாபாக்கள் யாருமே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழாமல் இருந்தவர்களாக இல்லை. பெரும்பாலான சஹாபாக்கள் தஹஜ்ஜு தொழுகையை தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். ஒரே ஒரு ஹதீஸ் நாம் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜு தொழுகையை தொழாமல் இருந்தார்கள். ஆரம்பத்திலே தொழுதார்கள், அப்புறம் விட்டுவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நிஅமல் அப்து அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் எவ்வளவு சிறந்த மனிதர், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், அப்துல்லா எவ்வளவு சிறந்த மனிதர், லவ் காம பில்லைல், இரவிலே எழுந்து தொழுதால். இந்த செய்தி அவர்கள் கேள்விப்பட்டதும் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை விட்டதே இல்லை. ஆக ஒரு அழைப்பாளனுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது மிக மிக அவசியமானது. தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவதென்றால் மிகப்பெரிய பாரமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்று நமக்கு ஃபஜ்ர் தொழுகையே பாரமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலானவர்களை அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாத்திருக்கின்றான். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்று சொன்னால் நாம் வாங்கிற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னதாக எழுந்து உது செய்து 2 ரக்அத்துக்களோ 4 ரக்அத்துக்களோ தொழ ஆரம்பித்து பழக்கப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு சிரமமானதாகவும் பாரமானதாகவும் இருக்காது. நீங்கள் பாங்கிற்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முன்னதாக எழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரவிலே விரைவாக தூங்க வேண்டும். பொதுவாகவே நம்முடைய தூக்கம் என்பது 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு தான் தூங்குகின்றோம். ஃபஜ்ர் தொழுகையே விட்டு போகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவிற்கு பிறகு பேச மாட்டார்கள். கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு நௌம கபுல அல் இஷா வல் கலாம பஅதஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு முன்பு தூங்குவதையும் இஷாவிற்கு பிறகு பேசுவதையும் வெறுத்து கொண்டு இருந்தார்கள். மற்றொரு ஹதீஸிலே நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ்ஸமரி பஅதல் இஷா, இஷாவிற்கு பிறகு வீண் கதைகளை பேசுவதை விட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஆனால் நம்முடைய பகல் இஷாவிற்கு பிறகுதான் பெரும்பாலானவர்களுக்கு ஆரம்பிக்கின்றது. ஆக இஷா தொழுகைக்கு பிறகு விரைவாக தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கு எழுவது என்பது நமக்கு சிரமமான காரியமில்லை. ஆகவே தஹஜ்ஜுதுடைய தொழுகையை ஒரு தாயி, ஒரு அழைப்பாளன் பேண வேண்டும். இந்த தொழுகையை பேணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அல்லாஹ் இதே சூராவிலே கூறுகின்றான், இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அம் வ அக்வம் கீலா, இரவிலே நின்று தொழுவது என்பது சிரமமான காரியம், ஆனால் உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நேர்த்தியான வார்த்தையாக இருப்பதற்கு இந்த இரவு தொழுகை அவசியம். நீங்கள் உங்களுடைய வார்த்தை மக்களுடைய மனதிலே பதிய வேண்டும், நேர்த்தியான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகையை தொழுங்கள், சிரமமாக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இரண்டாவதாக, தஹஜ்ஜுத் தொழுவதன் மூலமாக ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். தஹஜ்ஜுத் தொழுவோம் என்று சொன்னால் ஷைத்தான் நமக்கு அருகிலே வரமாட்டான். ஏன்? அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்விற்கு நாம் நெருக்கமாக ஆகின்றோம். எப்பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆகின்றானோ அப்பொழுது ஷைத்தான் அவனை விட்டு விலகி விடுவான், தூரமாகி விடுவான். ஒரு அழைப்பாளன் ஷைத்தானுடைய மிகப்பெரிய எதிரி அழைப்பாளன் தான். ஒரு தொழுகையாளியோ அல்லது ஒரு தான தர்மம் செய்யக்கூடியவனோ ஷைத்தானுடைய எதிரி அல்ல. ஷைத்தானுடைய மிகப்பெரிய எதிரி யார்? அழைப்பாளன் தான். காரணம் என்ன? ஒரு மனிதனை அவன் கஷ்டப்பட்டு 50 வருடங்கள் 60 வருடங்கள் ஷிர்கிலே மூழ்க வைத்த பிறகு ஒரு அழைப்பாளன் அவனிடத்திலே செல்கின்றான், அவனிடத்திலே சில மணி நேரம் பேசுகின்றான், ஒரு சில நாட்கள் அவனோடு தொடர்பு வைத்து அவனிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகின்றான், மரணிப்பதற்கு முன்பாக அவன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றான் என்று சொன்னால் ஷைத்தானினுடைய அந்த 50-60 வருட முயற்சிகள் அனைத்தும் வீணாகின்றது. ஆகவே ஷைத்தான் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு அழைப்பாளனை வழிகெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நாம் தஹஜ்ஜுத் தொழுவதன் மூலமாக ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஷைத்தான் நம்மை எந்த விதத்திலும் வழிகெடுக்க முடியாது என்பதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக, இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே உரைகளை நிகழ்த்திக் கொண்டோ அல்லது தியரியாக படித்துக் கொண்டோ இருந்தால் அழைப்பு பணியை செய்ய முடியாது. ஒரு அழைப்பாளன் என்பவன் ஒரு மருத்துவரை போன்றவன். அழைப்பாளர் மருத்துவரை போன்றவர். ஒரு மருத்துவ மாணவன் மருத்துவக் கல்லூரியிலே படிக்கும் பொழுது 4 ஆண்டு காலம் வெறுமனே புத்தகத்தை மட்டுமே வைத்து அவனுக்கு பாடத்தை நடத்த மாட்டார்கள். மாறாக அவன் படிக்கும் பொழுதே நோயாளிகளை சந்திப்பது, நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது, எந்தெந்த நோய்க்கு எப்படிப்பட்ட மருந்துகளை கொடுக்க வேண்டும், எப்படி ஆபரேஷன் செய்ய வேண்டும், ஒரு மனிதனுடைய உடலிலே அவனுடைய ஆர்கன்ஸ், அவனுடைய உடல் உறுப்புகள் எப்படியெல்லாம் செயல்படுகின்றது, அதற்கு எப்படிப்பட்ட மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பிராக்டிக்கலாக கொடுப்பார்கள். அதே போன்றுதான் ஒரு அழைப்பாளன் என்பவன் வெறுமனே தாவா செய்ய வேண்டும், அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று இருந்தால் அழைப்பு பணியை செய்ய முடியாது. எப்பொழுது செய்ய முடியும்? பிராக்டிக்கலாக நாம் இறங்க வேண்டும், நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும். நேரடியாக மக்களை சந்தித்து பேசாத வரை, அழைப்பு கொடுக்காத வரை நாம் இந்த பணியை செய்யவே முடியாது. பெரும்பாலான மக்கள் தாவா பணி செய்ய வேண்டும் அல்லது தாயாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய உள்ளத்திலும் கூட ஒரு அச்சமும் பயமும் இருக்கின்றது. என்ன அச்சம்? நாம் போய் பேசினால் ஏதாவது சொல்லிவிடுவார்கள், நாம் அவர்களிடத்திலே சென்றால் பேசினால் ஏதாவது சொல்லிவிடுவார்கள், ஆகவே நாம் பேசாமல் ஒதுங்கிக் கொள்ளலாம். இப்படித்தான் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நாம் ஒதுங்க ஒதுங்க அவன் நரகத்திற்கு அருகிலே சென்று கொண்டுதான் இருப்பான். அழைப்பு பணியை நம்மால் செய்ய முடியாது. நாம் அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் களத்திலே இறங்க வேண்டும். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, ஒரு முஸ்லீம் அல்லாத மனிதனை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டு விதமாக. ஒன்று, இவன் ஒரு மனிதன். இரண்டாவது, இவனிடத்திலே ஒரு கொள்கை இருக்கின்றது. இந்த மனிதன் நல்ல மனிதன், இவனுடைய கொள்கை தவறானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை மறுப்பாளர்களை இப்படித்தான் பார்த்தார்கள். இவன் மனிதன், இந்த மனிதனுடைய கொள்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு எதிராக இருந்தார்கள்? அந்த மனிதனுக்கா, கொள்கைக்கா? இன்னைக்கு நாம் எதற்கு எதிராக இருக்கின்றோம்? மனிதனுக்கு எதிராக இருக்கின்றோம். மனிதனுக்கு எதிராக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியாது. கொள்கைக்கு எதிராக இருக்க வேண்டும். இந்த மனிதன் இருக்கக்கூடிய கொள்கை தவறான கொள்கை, இவனுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்று பெரும்பாலான மக்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது? ஒரு முஸ்லிம் அல்லாதவன் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இயக்கங்களிலே இருக்கின்றான் என்று சொன்னால் அவர்களை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டம், இவர்களிடத்திலே செல்லவே கூடாது, இவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கவே கூடாது. நேற்று கூட ஒரு சகோதரரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், வெக்கேஷனிலே நான் ஊருக்கு சென்ற பொழுது ஒரு எம்பி, தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய எம்பியை சந்தித்தோம். அவருக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லி சில புத்தகங்களை கொடுத்தோம். வெளியே வந்த உடனே ஒரு சில சகோதரர்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், எதற்காக அவரிடத்திலே சென்றீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். அதேபோன்று நாங்கள் ஒரு சில இதுபோன்ற இயக்கங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது உடனடியாக நம்முடைய சகோதரர்கள், அவர்களிடத்திலே எதற்கு செல்லுகின்றீர்கள், அவர்கள்தான் இஸ்லாத்திற்கு எதிரானவர்களானவர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், அவர்களிடத்திலே சென்று என்ன பிளான் கிடைக்கப் போகின்றது, எதற்காக நீங்கள் செல்கின்றீர்கள்? அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் நாம் முக்கியமாக செல்ல வேண்டும் என்பதை நம்முடைய சகோதரர்களே உணராமல் இருக்கின்றார்கள். ஆக ஒரு தாயி, ஒரு அழைப்பாளன் ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரனை பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு உயர் பதவியிலே இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை எந்த அளவிற்கு கடுமையாக எதிர்க்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவனை பார்த்ததும் நம்முடைய பார்வை, இந்த மனிதன் நல்ல மனிதன், இவனுடைய கொள்கை தவறான கொள்கை, ஆகவே இவனுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இந்த எண்ணத்தோடு நாம் அழைப்பு கொடுக்காதவரை அழைப்பாளர்களாக ஆக முடியாது. ஆக ஃபீல்டிலே இறங்கி நாம் நேரடியாக களத்திலே மக்களை சந்தித்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லாதவரை நம்மை நாம் தாயியாக அடையாளம் காட்ட முடியாது. அதேபோன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக், பின்னடைவு என்ன தெரியுமா? நம்முடன் பணி செய்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய ரூம்மேட்டாக இருப்பார்கள், நம்முடைய பக்கத்து வீட்டிலே இருப்பார்கள். இப்படி நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருப்போம், பழகிக் கொண்டு இருப்போம். ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைத்திருக்க மாட்டோம். காரணம் என்ன? இஸ்லாத்தை பற்றி சொன்னால் நம்முடைய நட்பு முறிந்துவிடும். இஸ்லாத்தை பற்றி சொன்னால் நாளையிலிருந்து அவனை நாம் பார்க்க முடியாது, அல்லது நம்மை பற்றிய தவறான கண்ணோட்டம் அவனுடைய உள்ளத்திலே வந்துவிடும். இந்த எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்களாக நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லாதவர்களாக நம்மை ஷைத்தான் ஆக்கிவிட்டான். ஒரு அழைப்பாளன் தன்னை சார்ந்தவர்களுக்கு முதலிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பெருசுபடுத்துகின்றான் என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய புத்தகத்திலே, ஜாதுல் மஆத் என்ற புத்தகத்திலே அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். முதலில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற இந்த வசனங்களின் மூலமாக நபியாக ஆக்குகின்றான். இரண்டாவதாக யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் என்ற வசனங்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய தூது செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல கட்டளையிடுகின்றான். மூன்றாவதாக வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்வதன் மூலமாக அவர்களுடைய உறவினர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல சொல்லுகின்றான். நான்காவதாக நபியே, உங்களுக்கு கட்டளையிடப்படுவதை நீங்கள் பகிரங்கமாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மக்களையும் சந்தித்து அல்லாஹ்வினுடைய செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள் என்று கூறுகின்றான். ஐந்தாவதாக லிதுன்திர உம்மல் குரா வமன் ஹவுலஹா, நீங்கள் மக்காவிலும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நாம் உம்மை அனுப்பியிருக்கின்றோம் என்ற வசனத்தினுடைய அடிப்படையில் மக்காவையும் மக்காவிற்கு வெளியிலும் சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல சொல்லுகின்றான். இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, தன்னுடைய அடியாரின் மீது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய வேதத்தை இறக்கிய அல்லாஹ் பாக்கியம் மிக்கவன், எதற்காக வேதத்தை இறக்கினான், லியகூனலில் ஆலமீன நதீரா, தன்னுடைய அந்த அடியார் அல்லாஹ்வினுடைய தூதர் அகில உலக மக்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. எடுத்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நீங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று சொல்லவில்லை. படிப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பக்குவப்படுத்துகின்றான். யார் யாருக்கு நீங்கள் எப்படி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நெருங்கியவர்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள் என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். இன்று இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களை பெரும்பாலும் நாம் மறந்து விடுகின்றோம் அல்லது புறக்கணித்து விடுகின்றோம். காரணம் என்ன? நம்மை பற்றிய தவறான எண்ணம் வந்துவிடும், நம்முடைய நட்பு முறிந்துவிடும். அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கான இலக்கணத்தை எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், நாம் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அந்த நேசம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், ஒருவரை வெறுத்தாலும் அந்த வெறுப்பும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஆக ஒரு மனிதனை அல்லாஹ்விற்காக நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ்வினுடைய படைப்பை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதனை அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் பாதையிலே அழைக்கவில்லை என்று சொன்னால் எப்படி அல்லாஹ்விற்காக அது அல்லாஹ்விற்கான நேசமாக இருக்கும்? இரண்டாவது, அப்படி நாம் அழைப்பு கொடுத்து ஒருவர் உங்களுடைய நட்பை துண்டித்து விடுகின்றார், அழைப்பு கொடுப்பதன் மூலமாக நம்மோடு பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றார் என்று சொன்னால் அதிலும் நமக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். அல்லாஹ்விற்காகத்தான் அங்கே உறவும் முறிகின்றது. ஆக அதிலும் நமக்கு நன்மைதான் இருக்கின்றது. எந்த புறத்தில் பார்த்தாலும் நன்மைதான் இருக்கின்றது என்று பெரும்பாலானவர்கள், நேற்று ஒரு சகோதரரை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், பல வருடங்களாக என்னுடைய நண்பர்கள், என்னுடைய காலிக், என்னுடன் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லாமலேயே இருந்தேன், சொன்னால் தவறாக எடுத்துக் கொள்வார்களோ என்று சொல்லாமல் இருந்தேன். அதற்கு அடுத்து நான் அவர்களுக்கு சரி இனிமேலும் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இஸ்லாத்தை போய் சொன்னால் நான் என்ன நினைத்தேனோ அதற்கு நேர் மாற்றமாக இருந்தது. அவர்கள் என்னை வெறுப்பார்கள், என்னை பற்றி தவறாக நினைப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் காது கொடுத்து கேட்டார்கள், இத்தனை வருடங்களாக ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்று என்னிடத்திலே கேட்டார் என்று உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் நேற்றைய தினத்திலே என்னிடத்திலே கூறினார். அல்லாஹு அக்பர். இப்படித்தான் பல சகோதரர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இதுவரைக்கும் எங்களிடத்திலே சொல்லவில்லை என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆக நாம் நம்முடன் பணிபுரியக்கூடியவர்கள், நமக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடன் வசிக்கக்கூடியவர்கள் என்று யாரெல்லாம் இங்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்னாகும் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாட்டின் நிலையை எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்தில் எந்த நிலை இருந்ததோ அந்த நிலை சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு வருகின்றது. இஸ்லாத்தின் மீது வெறுப்பும், இஸ்லாமியர்களின் மீது குரோதமும் சாதாரண மக்களுடைய உள்ளத்திலே வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகின்றது. காரணம் என்ன? நாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லவில்லை என்பதுதான். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லியிருந்தால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நமக்கு எதிராக இருந்திருக்க மாட்டார்கள், அல்லது நம்மை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். இன்றும் கூட இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வெறுக்கக்கூடிய மக்களுடைய சதவீதம் 10-15% தான் இருக்கின்றது, அதற்கு மேல் இல்லை. இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் நேசிக்கக்கூடிய மக்கள் அல்லது நியூட்ரலாக எதுவுமே சொல்லாத மக்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். நாம் அவர்களிடத்திலே சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த நிலை அப்படியே நேரடியாக மாறிவிடும். இனியும் நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலை என்பது மிக மிக சிரமமான ஒன்றாக ஆகிவிடும். ஆகவே நம்மை நாம் அழைப்பாளர்கள் என்று சொன்னால் அல்லது கருதி கொண்டால் அல்லாஹ் நம்மை இந்த பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையெல்லாம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் நடந்தாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் ஒரு இடத்திற்கு சென்றாலும் வேலை செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி நாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் அதற்கான வழிகளை திறந்து விடுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா, சூரத்துல் அன்கபூத்தினுடைய கடைசி வசனம். யார் நம்முடைய பாதையில் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு வழி அல்ல, பல வழிகளை நாம் திறந்து விடுகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதற்கு உதாரணத்தை கூட அழகாக நாம் சொல்லலாம். நாம் ஒரு சாலையிலே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் நீளமான சாலைகளாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய ஊரிலே எடுத்துக்கொண்டால் குறுகலான சாலைகள், சற்று தூரத்திலே சென்றால் வளைவு வரும். இங்கிருந்து பார்க்கக்கூடியவனுக்கு அங்கே சாலை திரும்பும் பொழுது, வளையும் பொழுது அதோடு முடிந்துவிட்டது என்று ஒருவன் நினைத்தால், ஆகவே நாம் சென்று பிரயோஜனம் இல்லை, திரும்பிவிடலாம் என்று சொன்னால் அவனுடைய இடத்திற்கு அவன் செல்ல முடியாது. அவன் அங்கே வழி முடிகின்றதா அல்லது இன்னும் தொடர்கின்றதா என்பதற்காக முயற்சி செய்து அதுவரை சென்றால் மீண்டும் அந்த பாதை அவனுக்கு திறந்துவிடும். அதே போன்றுதான் அழைப்பு பணியிலே நாம் ஒரு இடத்திலே நின்று அவர்களுக்கு சொல்ல முடியாது, இந்த இடத்திலே சொல்ல முடியாது என்று நினைத்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்முடைய பாதை, அல்லாஹ் நமக்கு வகுத்திருக்கக்கூடிய பாதை தடுக்கப்பட்டு விடும். அவர்களுக்கும் சொல்லலாம், யாராக இருந்தாலும் சொல்லலாம் என்று நாம் முன்னேறி சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பல வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பான். இன்று நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மக்களை அழைப்பதற்கான வழிமுறைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆரம்ப கட்டத்திலே அழைப்பு நம்முடைய தமிழகத்திலே அழைப்பு நடக்கும் பொழுது 1970s-80s அப்துல்லா அடியார் போன்றவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த காலகட்டம், அதே போன்று மீனாட்சிபுரம் இஸ்லாத்திற்கு வந்த காலகட்டம், இது போன்ற காலங்களை எடுத்துக்கொண்டால் அப்பொழுதெல்லாம் தாவா பணி என்பது எப்படி இருந்தது? ஒரு குழுவாக சில மக்கள் ஒரு கிராமத்திற்கு செல்லுவார்கள், அங்கே சில மக்களை சந்திப்பார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் செல்லுவார்கள், அதிலிருந்து சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட வழிமுறைதான் பெரும்பாலும் இருந்தது. ஆனால் அழைப்பு பணியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், இன்னும் வீரியப்படுத்த வேண்டும் என்று அழைப்பாளர்கள் முயற்சி செய்து அல்லாஹ்விடத்திலே அதற்காக துவா செய்து அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடி சிந்திக்கும் பொழுது அல்லாஹு தஆலா பல்வேறு வழிகளை ஏற்படுத்தினான். இன்று நம்முடைய தமிழகத்திலே அழைப்பு பணி நடக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டால் சுபஹானல்லாஹ் ஒன்றல்ல இரண்டல்ல 100-க்கும் மேற்பட்ட களங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வழிமுறையை அல்ஹம்துலில்லாஹ் அழைப்பாளர்கள் கையாளுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வழிமுறைகள் இன்று நமக்கு வருகின்றன. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வழிகளை இன்று ஏற்படுத்துகின்றான். இன்று நாம் மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சில களங்களையும் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இதற்கு முன்னரும் சில களங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். உதாரணத்திற்கு இஸ்லாமிய கண்காட்சிகளை நடத்துகின்றோம். ஆரம்பத்தில் இஸ்லாமிய கண்காட்சி என்றால் என்னவென்றே மக்களுக்கு தெரியாது. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் யாருக்குமே தெரியாது. முதன் முதலிலே இந்த கான்செப்டை அல்ஹம்துலில்லாஹ் தமிழகத்திலிருந்து தான் பீஸ் எக்ஸிபிஷனின் மூலமாக ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்து அந்த பீஸ் எக்ஸிபிஷன் என்பது ஹை லெவலிலே உயர் தரத்திலே இருப்பதன் காரணமாக எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்வது என்பது சிரமமான ஒன்று எனும் பொழுது நாம் அதை பற்றி சிந்தித்து அதை குறுகிய பட்ஜெட்டிலே குறைந்த செலவிலே எவ்வாறு செய்வது என்பதற்காக அல்ஹம்துலில்லாஹ் முயற்சி செய்தோம். தமிழகத்தில் 35க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் அமைதியை நோக்கி என்ற கண்காட்சியை நாம் செய்துள்ளோம். இப்பொழுது இன்றும் நாளையும் 2 நாட்கள் தென்காசி அருகிலே புளியங்குடியில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் உதவியை கொண்டு இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆக இப்படி இந்த கண்காட்சியின் மூலமாக ஏராளமான மக்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு இருக்கின்றார்கள். பல இடங்களுக்கும் நாம் செல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் இந்த கண்காட்சியின் மூலமாக எடுத்துச் சொல்லும் பொழுது படித்தவர்களும் பாமரர்களும் வியக்கின்றார்கள். இஸ்லாம் என்றால் இப்படிப்பட்ட மார்க்கமா? இஸ்லாம் இந்த அளவிற்கு விஷயங்களை சொல்லுகின்றதா? இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் இந்த அளவிற்கு இருக்கின்றதா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு சந்தேகங்களை கேட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மக்களுடைய மனநிலை மாறுகின்றது. சமீபத்திலே 2-3 மாதங்களுக்கு முன்னால் திருவண்ணாமலையிலே இந்த கண்காட்சியை நடத்தினோம். திருவண்ணாமலை எப்படிப்பட்ட ஊர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். மிகப்பெரிய கோயில் இருக்கின்றது. அங்கே ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த ஊருக்கு வருகின்றார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அங்கே வருகின்றார்கள். இப்படி வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கேயே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில சகோதரர்கள் தயாரானார்கள். அவர்களின் மூலமாக இந்த கண்காட்சியை நடத்துகின்றோம். எங்கே பஸ் ஸ்டாண்டிற்கு அருகிலே ஒரு திருமண மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே அல்ஹம்துலில்லாஹ் 3 நாட்கள் நாம் நடத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கண்காட்சியும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அங்கிருந்து ஒரு 10 கட்டிடங்கள் தள்ளி ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான இயக்கத்தினுடைய ஆபீஸ் இருக்கின்றது. இந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் அதிகமாக வருவதைத்தான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் உள்ளே செல்கின்றார்கள், வெறும் கையோடு செல்கின்றார்கள். வெளியிலே வரும்பொழுது புத்தகங்களையும் குர்ஆனையும் வாங்கிக் கொண்டு வருகின்றார்கள் என்று அவர்களால் அதனை ஜீரணிக்க முடியவில்லை. இது இயல்பான விஷயமும் கூட. ஒரு முஸ்லிம் ஒரு சர்ச்சிற்குள் சென்று ஒரு பைபிளை வாங்கி வந்தால் நாம் எப்படிப்பட்ட கண்ணோடத்தோடு பார்ப்போம்? அதே போன்றுதான், அவர்களிடத்தில் அசத்தியம் இருக்கின்றது, நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம். ஆகவே மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை காப்பாற்ற வேண்டும், நரகத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய பார்வை நம்முடைய மக்கள் இப்படி செல்கின்றார்களே என்று எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நேராக காவல் நிலையத்திற்கு செல்கின்றார்கள். காவல் நிலையத்திற்கு சென்று அங்கே ரிப்போர்ட் செய்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக மக்களை உள்ளே அழைக்கின்றார்கள். வரக்கூடியவர்களை மதமாற்றம் செய்கின்றார்கள். அங்கிருந்து 2 காவலர்கள் வருகின்றார்கள். நம்மிடத்திலே விசாரிக்கின்றார்கள். முழுமையாக எல்லா அனுமதியும் பெற்றுத்தான் நாங்கள் இந்த கண்காட்சியை நடத்துகின்றோம் என்று சொன்ன பிறகு அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். மீண்டும் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. மீண்டும் அவர்கள் காவல்துறைக்கு போன் செய்கின்றார்கள். நாங்கள் உள்ளே சென்று கலாட்டா செய்யப் போகின்றோம், பிரச்சனையை ஏற்படுத்தப் போகின்றோம். உள்ளே பிரச்சனை ஏற்படுத்தினால் எலெக்ஷனுடைய நேரம், இன்னும் ஒரு சில தினங்களிலே எலெக்ஷன் நடக்க இருக்கின்றது, தேர்தல் நடக்க இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய பதட்டம் ஆகிவிடும் என்பதற்காக உடனடியாக அங்கிருந்து 2 போலீசுகள் அனுப்பப்படுகின்றார்கள். 2 காவலர்கள் வருகின்றார்கள். வந்து நம்மிடத்தில் கேட்கின்றார்கள், ஏதாவது பிரச்சனை நடந்ததா, யாராவது உங்களை எதிர்க்கக்கூடியவர் உள்ளே வந்தார்களா? யாருமே வரவில்லை, சுமூகமாக அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றது நாம் சொல்லுகின்றோம். அதற்குள் இன்ஸ்பெக்டர் போன்றவர்கள் எல்லாம் வந்து விடுகின்றார்கள். இவர்களும் 10-50 நபர்களுக்கு மேல் முன்னால் ஒன்று சேர்ந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்முடைய சமுதாயம் அழைப்பு பணி என்று வரும் பொழுது எல்லா நேரங்களிலும் அனைவரும் ஒற்றுமையாக அந்த அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்கள், அழைப்பு பணிக்கு ஒரு எதிர்ப்பு என்று வரும் பொழுது இந்த சமுதாயம் ஒன்றுபடக்கூடிய சூழலை தான் பார்க்கின்றோம். ஜாகிர் நாயக்கினுடைய விஷயத்திலும் பார்த்தோம், இங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜமாஅத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று கூடிவிட்டார்கள். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் போலீசிற்கும் அவர்களுக்கும் விவாதம் நடக்கின்றது. வெளியே உள்ளுக்குள் நமக்கு அது தெரிய, அந்த செய்தி கூட தெரியவில்லை. மகைபுடைய நேரம் நடக்கின்றது, நமக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது கூட 1.5 மணி நேரம் கழித்து தான் தெரிகின்றது. அதற்கடுத்து எப்படியும் இந்த கண்காட்சியை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் போலீஸ் இடத்திலே முறையிடுகின்றார்கள். அவர்கள் முழுமையான அனுமதி பெற்று அமைதியான முறையிலே நடத்துகின்றார்கள், தடுக்க முடியாது என்று அவர்களும் சொல்லுகின்றார்கள். எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக உள்ளே இருந்து வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை அழைத்து அவர்களிடத்திலே ஏதேனும் கருத்தை கேட்கலாம் என்று முயற்சி செய்கின்றார்கள். ஒரு தாயும் மகளும் உள்ளே வந்து கண்காட்சியை பார்த்துவிட்டு புத்தகங்களையும் குர்ஆனையும் வாங்கிக் கொண்டு வெளியே செல்லும் பொழுது காவலர்களும் எஸ்பி அதேபோன்று அந்த இயக்கத்தைச் சேர்ந்த சில தலைவர்களும் அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்ததும் அவர்கள் உள்ளே உங்களுக்கு என்ன விஷயத்தை சொன்னார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த தாயார் நல்ல விஷயங்களைத்தான் சொன்னார்கள் என்று பதிலளிக்கின்றார்கள். உடனே அங்கிருந்து ஒருவர் கையில் இருக்கக்கூடிய குர்ஆனை புடுங்குகின்றார். புடுங்கியதுமே புடுங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மகள் வயது பெண் அந்த குர்ஆனை தாயினுடைய கையிலிருந்து வாங்கி கொண்டு இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தாயிடத்திலே சொல்லு, அம்மா ஏதாவது தவறான விஷயத்தை அவங்க சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல, நல்ல விஷயத்தை தான் சொன்னார்கள். ஆகவே இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் நமக்கு என்ன இருக்கின்றது? நாம் செல்லலாம் என்று தன்னுடைய தாயை அவர்களுடைய எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்காமல் அப்படியே அந்த பெண் அழைத்து சென்றது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தது. அல்லாஹு தஆலா உதவி செய்தான். அதற்கடுத்து காவலர்கள் உங்களுடைய ஆட்களே நல்ல விஷயங்களைத்தான் சொல்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அதனை எந்த விதத்திலும் தடுக்க முடியாது என்று அவர்களை கலைத்து விடுகின்றார்கள். ஆக அல்லாஹ்விற்காக நாம் ஒரு பணியை செய்யும் பொழுது அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். அதற்கடுத்து மூன்றாவது நாளும் தொடர்ந்து நடந்தது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. முந்தைய நாளை விட அதிகமான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் மூன்றாவது நாளும் வந்தார்கள், கலந்து கொண்டார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எக்ஸிபிஷனின் மூலமாக பல்வேறு மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அழகான முறையிலே கொண்டு செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதேபோன்று தமிழகத்தில் இப்பொழுது பல இடங்களிலே, சென்னையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகிவிட்டால் ஏறத்தாழ 10 மேற்பட்ட இடங்கள், அதேபோன்று இன்னும் பல்வேறு ஊர்களிலே பல ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் தாவா பணியை செய்யக்கூடிய குழுக்களாக இருக்கட்டும் அல்லது பல ஜமாஅத் ஜாத் போன்ற ஜமாஅத்துக்களாக இருக்கட்டும், பல இடங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் ஸ்ட்ரீட் தாவாவை செய்கின்றார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது அந்த ஊரில் மக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தை போன்ற இடங்களிலே ஒன்று கூடக்கூடிய நாள் எந்த நாளோ அந்த நாளிலே 2 மணி நேரம், 3 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம், அரை நாள் என்று ஒதுக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு அல்லாஹினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். நாம் கோயம்புத்தூரிலே ரெகுலராக 2 இடங்களிலே இந்த ஸ்ட்ரீட் தாவாவை நடத்துகின்றோம். ஒன்று NH ரோடு என்று சொல்லக்கூடிய மரக்கடை, அங்கே ஞாயிற்றுக்கிழமை சந்தை, பழைய பொருட்களுடைய சந்தை நடக்கும். கோயம்புத்தூரினுடைய பல பகுதிகளிலிருந்து மக்கள் அங்கே ஒன்று கூடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் காலை 10 மணியிலிருந்து லுஹர் தொழுகை வரை நடத்தக்கூடிய அந்த ஸ்ரீத் தாவாவிலே, ரோட் ஷோவிலே குறைந்தது 30 குர்ஆன், அதிகபட்சமாக 40-50 குர்ஆன் வரை அல்ஹம்துலில்லாஹ் சென்றுவிடும். வரக்கூடியவர்களுக்கு அப்படியே எடுத்துக் கொடுப்பதும் அல்ல, நிற்க வைத்து அரை மணி நேரம், 20 நிமிடம் அவர்களுக்கு அல்லாஹினுடைய மார்க்கத்தை சொல்லி அதற்கடுத்துத்தான் புத்தகங்களையும் குர்ஆனையும் கொடுக்கின்றோம். அல்லாஹினுடைய உதவியை கொண்டு ஏராளமான மக்கள் வருகின்றார்கள். சென்ற வாரம் வந்தவர்கள் இந்த வாரம் தங்களுடைய நண்பர்களை அழைத்து வருவார்கள். ஒரு வாரம் நடக்கவில்லை என்றால் போன் செய்து ஏன் இந்த வாரம் நீங்கள் ஸ்டால் போடவில்லை என்று கேட்பார்கள். இரண்டாவது, கோயம்புத்தூரிலே ஒரு தர்கா இருக்கின்ற, 2 தர்காக்கள் இருக்கின்றன, அதில் ஒன்று ஜங்கல் பீர் என்ற ஒரு தர்கா, அந்த தர்காவிற்கு முன்னிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டால் போடுகின்றோம். பொதுவாக தர்கா எனும் பொழுது முஸ்லிம் அல்லாத மக்களும் வருகின்றார்கள், முஸ்லிம்களும் வருகின்றார்கள். அங்கே வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதன் மூலமாக பல முஸ்லிம்கள் வாயில் வரை வந்து திரும்பி சென்று விடுகின்றார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் முழுமையாக கேட்டு அதற்கடுத்து குர்ஆனையும் இஸ்லாம் சம்பந்தமான புத்தகங்களையும் வாங்கிக் கொண்டு செல்லுகின்றார்கள். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் நேர்வழியும் பெறுகின்றார்கள். ஆக இப்படி இந்த ரோட் ஷோவின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் பல இடங்களிலே அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மக்களுக்கு போய் சென்று கொண்டு இருக்கின்றது. அதே போன்று திருமணங்களிலே, இதற்கு முன்னரும் இதை சொல்லியிருக்கின்றேன், திருமணங்களில் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய குடும்பங்களில் கூட பல திருமணங்கள் நடக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்கள் இந்த திருமணத்தை தவற விட்டு விடுகின்றார்கள். திருமணத்திலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டு விடுகின்றார்கள். நாம் அவர்களை அழைத்து உணவை கொடுக்கின்றோம், அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தையும் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு மிக அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றார்கள். ஒரு சில இடங்களிலே, பாய், நாங்கள் இதுநாள் வரை இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய திருமணம் என்றால் நல்ல பிரியாணி என்று மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருந்தோம், பல திருமணங்களுக்கு சென்று சாப்பிட்டு மட்டும்தான் வந்திருக்கின்றோம், ஆனால் இன்றுதான் இஸ்லாத்தை பற்றி சொல்லி குர்ஆன் கொடுப்பதையும் இஸ்லாம் சம்பந்தமான புத்தகங்கள் கொடுப்பதையும் பார்த்திருக்கின்றோம் என்று அவர்கள் சந்தோஷத்தோடு வாங்கி செல்கின்றார்கள். இதிலே நமக்கு இன்னொரு கடமையும் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையடைகின்றது. என்ன கடமை அது? அல்லாஹினுடைய உதவியை கொண்டு நாம் பல நண்பர்களோடு பழகுகின்றோம், ஆனால் இஸ்லாத்தை சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பது இல்லை. இப்படிப்பட்ட நேரங்களிலே அல்லாஹினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு களங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கின்றான். அடுத்தபடியாக, பெரும்பாலும் நம்முடைய தாவா, நம்முடைய அழைப்பு பணி என்பது கீழ்மட்டத்திலும் நடுத்தர வர்க்கத்திற்கும் தான் சென்று கொண்டு இருக்கின்றது. பொதுவாகவே அழைப்பு பணி என்பது இந்த மக்களுக்கு மத்தியில் தான் அதிகமாக செல்லும். இவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு வரும் பொழுது மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் நிர்பந்தமாக இங்கே வந்துதான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத் நமக்கு கற்றுத்தருகின்றது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்தார்கள். இன்று பெரும்பாலும் இஸ்லாத்தை பற்றிய தவறான கண்ணோட்டம் என்பது மேல்மட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் தான் இருக்கின்றது. படித்தவர்கள், உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், அதேபோன்று அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மக்களை எடுத்துக்கொண்டால் இவர்களிடத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களும் இஸ்லாத்தின் மீது தவறான எண்ணங்களும் முஸ்லிம்களை பற்றிய தவறான கருத்தும் இந்த மக்களிடத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பதை நாம் பல கோணங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் சிந்தித்தோம். ஒருமுறை கோயம்புத்தூரிலே ஒரு ஆடிட்டர், ஒரு இஸ்லாமிய ஆடிட்டர், அல்ஹம்துலில்லாஹ் தாவா பணிகளிலே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒருவர், அவரிடத்திலே சென்று அழைப்பு பணியை பற்றியும் இன்னவர மார்க்கத்தை பற்றியும் பேசும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொன்னார். என்னுடைய ஒரு நண்பர், இப்ராஹிமின் நண்பர் இருக்கின்றார், அவர் என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். பாய், நீங்கள் எப்பொழுதாவது முஸ்லிமாக பிறந்ததற்காக வருத்தப்பட்டது உண்டா? எனக்கு அவருடைய கேள்வி ஆட்டிவிட்டது. என்னுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்திவிட்டது. எதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றார் நேரடியாக அவரிடத்திலே? ஏன் நான் ஒரு முஸ்லிமாக வாழுவதற்கு வெட்கப்பட வேண்டும்? நான் ஒரு முஸ்லிமாக வாழுவதற்கு பெருமைப்படுகின்றேன், ஏன் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் என்று அவரிடத்திலே கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றீர்கள், நான் உங்களோடு நெருக்கமாக பழகுகின்றேன், உங்களிடத்திலே பல நல்ல பண்புகள் இருக்கின்றன, ஆனால் உலகளாவிய அளவிலும் நம்முடைய நாட்டிலும் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களை பற்றி பெரும்பாலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்ற செய்திதான் வருகின்றது. ஆகவே சாதாரண ஒரு மனிதன் உங்களை பார்க்கும் பொழுதும் இவரும் ஒரு தீவிரவாதியாக இருப்பாரோ என்ற கண்ணோட்டம் தானே ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு, என்னை போன்றவருக்கு வரும். ஆகவே நீங்கள், நான் ஒரு முஸ்லிமாக பிறந்ததற்கு இப்படிப்பட்ட கண்ணோட்டம் மக்களிடத்தில் இருப்பதன் காரணமாக வெட்கப்பட்டது உண்டா என்று நான் கேட்டேன் என்று சொன்னதும் அவர் அதற்கான விளக்கத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். இது நம்முடைய உள்ளத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதித்தது. ஏன் இவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கின்றது? நாம் இதனை போக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும்? ரமலான் நெருங்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தாயிக்கள் அமர்ந்து மஷூரா செய்யும் பொழுது அல்லாஹினுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் ஒரு சிறந்த ஆலோசனையை எங்களுக்கு மத்தியிலே செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தான். பொதுவாக காவல்துறை அவர்களுடைய பணியும் மிகச் சிறந்தது, அதே நேரத்தில் இஸ்லாமியர்களை பற்றி பெரும்பாலும் அவர்களிடத்திலே தவறான எண்ணம் இருக்கின்றது. ஆகவே காவல்துறையினரை உயர் அதிகாரிகள் முதல் சாதாரண ஒரு போலீஸ் வரை அனைவரையும் சந்தித்து இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லலாம், குர்ஆனை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற முயற்சியை அல்ஹம்துலில்லாஹ் மேற்கொண்டோம். அதற்காக கோயம்புத்தூரிலே முதன் முதலில் நாம் இங்கிருக்கக்கூடிய காவலர்களை சந்திக்கலாம் என்று, உயர் அதிகாரிகளை சந்திக்கலாம் என்று முதன் முதலில் கமிஷனரிடத்திலே நேரத்தை பெற்று அவரிடத்திலே செல்லுகின்றோம். சென்று நாம் கண்காட்சி நடத்தக்கூடிய புத்தகம் நம்மிடத்தில் இருக்கின்றது. அந்த புத்தகத்தையும் நாங்கள் அமைதியை நோக்கி என்று கண்காட்சி நடத்துகின்றோம். எல்லா மக்களுக்கும், எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அமைதியான வாழ்க்கை வாழுவதற்கு இஸ்லாம் என்ன வழிமுறைகளை காட்டுகின்றது என்பதை நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றோம் என்றும், அதேபோன்று இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது, இந்த குர்ஆன் எங்களுக்கு மட்டும் பொதுவான வேதம் அல்ல, சொந்தமான வேதம் அல்ல, அனைத்து மக்களுக்கும் பொதுவான வேதம், ஆகவே இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களுக்கு நாங்கள் குர்ஆனையும் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் என்ற இடத்தில் செய்தியை சொன்னதும் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் நாம் சொன்ன செய்திகளை கேட்டு குர்ஆனை காண்பிக்கும் பொழுது அரபியை காண்பித்து இந்த அரபியை வாசியுங்கள் என்று சொன்னார். அரபியை வாசித்ததும் அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னோம், மீண்டும் வாசியுங்கள் என்று சொன்னார். எந்த அளவிற்கு அல்லாஹினுடைய வேதத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்திலே இருக்கின்றது என்பதை யோசிக்க வேண்டும். அதேபோன்று டிசி, டிப்டி கமிஷனர், பல டிபார்ட்மெண்டை சேர்ந்த டிப்டி கமிஷனர், அதேபோன்று ஐபியில இருக்கக்கூடிய டிப்டி கமிஷனர், அதேபோன்று எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பிறகு ஐஜி, 8 மாவட்டங்களுக்கு ஐஜியாக இருக்கின்றார். அவரை மிகுந்த சிரமத்திற்கு இடையிலே நேரத்தை கொடுத்தார். பல வேலைகள் அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் நேரத்தை கொடுத்தார். அவருக்கு சென்று குர்ஆனை கொடுக்கும் பொழுது, அல்லாஹு அக்பர், நான் பல வருடங்களாக குர்ஆன் படிக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன், ஆனால் தமிழிலே குர்ஆன் இருக்கின்றது என்ற செய்தியே எனக்கு தெரியாது என்று அவர் சொன்னார். நாம் யாரிடத்திலெல்லாம் சென்றோமோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு வெறுமனே செய்தியை சொல்லாமல் உலக அமைதிக்கும் உங்களுடைய இம்மை மறுமை வெற்றிக்கும் இதுதான் வழிகாட்டும் என்ற அழைப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தோம். அதேபோன்று டிசி இடத்திலே நாங்கள் இன்ன பிற ஸ்டேஷன்களில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா காவல்துறையினருக்கும் குர்ஆனை கொடுக்க விரும்புகின்றோம் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, தாராளமாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். அவர்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருந்தால் அது போதும். அவர்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருந்தால் நீங்கள் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் பல ஸ்டேஷன்களுக்கு சென்றோம், அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்தோம், அல்லாஹ்வை பற்றி சொன்னோம், மார்க்கத்தை பற்றி சொன்னோம், உலகத்திலே அமைதி நிலைநாட்டுவதற்காக இஸ்லாம் என்ன வழியை காட்டுகின்றது என்று சொன்னோம். அதே போன்று அவர்களுடைய பணிகளும் எந்த அளவிற்கு சிறந்த பணி என்று சொன்னோம். எல்லா டிபார்ட்மெண்ட்களையும் எடுத்துக்கொண்டால் அந்த டிபார்ட்மெண்ட்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை இருக்கின்றது. உங்களுடைய டிபார்ட்மெண்டில் மட்டும்தான் விடுமுறை இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட்களிலே காலையிலிருந்து மாலை வரை என்ற நேரம் இருக்கின்றது. உங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆக மக்களுக்காக நீங்கள் சேவை செய்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சேவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவனை வணங்குங்கள் என்ற அழைப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். நாம் அவர்களுக்கு சொன்ன விஷயங்களில் எந்த ஒரு விஷயமும் நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்திற்கு மாற்றமானதும் அல்ல, அதேபோன்று அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய விஷயமும் அல்ல. நாம் இஸ்லாம் என்ன சத்தியத்தை, உண்மையை சொல்லுகின்றது, எப்படி உங்களுக்கு நேரான வழியை காட்டுகின்றது என்பதை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் காவல்துறையினர் எந்த அளவிற்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவலோடு இருக்கின்றார்கள் என்பதையும், இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதையும் இதன் மூலமாக அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாமல் நாம் தவறு செய்து விட்டோம் என்பதையும் அப்பொழுதுதான் உணர்ந்தோம். இப்படி பல டிபார்ட்மெண்ட்களிலே மக்கள் இருக்கின்றார்கள். உங்களுடைய ஊர்களிலே, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்கள் கொண்டு செல்லலாம், இந்த முறையிலும் அழைப்பு பணியை மேற்கொள்ளலாம். இப்படி அல்லாஹு தஆலா பல களங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதேபோன்று இஸ்லாத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் விரும்பினோம். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே இஸ்லாத்திற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை நிறைய முஸ்லிம்கள் சந்திக்கின்றார்கள், நல்ல கருத்தை சொன்னீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது என்பது மிக மிக குறைவு. அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பது இல்லை. ஆகவே நாம் மதுரை ஆதீனம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்து, சகோதரர் அப்துல்லா என்பவர் மதுரையில் இருக்கின்றார், அவர் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் அவரிடத்திலே சென்றோம். அவரை சென்று சந்தித்ததுமே மிகவும் சந்தோஷப்பட்டார். உங்களை போன்றவர்கள் எங்களை வந்து சந்திக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் அதிக உற்சாகம் கிடைக்கின்றது என்று சொன்னார். அவரிடத்திலே நீங்கள் பல கருத்துக்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லுகின்றீர்கள், குறிப்பாக தில்லியிலே நடந்த அந்த கற்பழிப்பு சம்பவத்திற்கு பிறகு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், முஸ்லிம் பெண்கள் புர்காவை அணிவதை போன்று எல்லா பெண்களும் அணிந்தால்தான் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற இந்த செய்தி, அதே போன்று இன்னும் பல்வேறு செய்திகளை நாங்கள் கேட்டோம், மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தோம் என்று சொன்னதுமே அவரும், என்னை நிறைய முஸ்லிம்கள் சந்திப்பதற்காக வருகின்றார்கள், முஸ்லிம்களோடு நான் அதிக நெருக்கமாக இருக்கின்றேன், அது மட்டுமல்ல இந்த மடத்திற்கு இது பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, பல நூற்றாண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மடத்திற்கு ஔரங்கசீப் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அதே போன்று திப்பு சுல்தான் வந்திருக்கின்றார்கள் என்ற பல செய்திகளை அவர் நமக்கு எடுத்துச் சொன்னார். அப்பொழுது நாம் அவரிடத்திலே, நீங்கள் முஸ்லிம்களோடு நெருக்கமாக இருப்பதும் முஸ்லிம்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதும் மறுமை வெற்றிக்கு போதுமானது அல்ல. இங்கே எப்படி நாங்கள் உங்களோடு இணக்கமாக அன்போடு இருக்கின்றோமோ, நீங்கள் எங்களின் மீது பாசமாக இருக்கின்றீர்களோ, அதே போன்று ஆதீனம் ஐயா அவர்கள் இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கான வழியை உங்களுக்கு இஸ்லாம் காட்டுகின்றது என்று அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரிடத்திலே பேசினோம். குர்ஆனுடைய வசனங்களை அவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம் சூராவை ஓதுவார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். குல்வல்லா சூராவையும் ஓதுவார், அதற்கடுத்து ஆயத்துல் குர்சி, அதே போன்று இன்ன பிற வசனங்களை எல்லாம் அவருக்கு அரபியிலே அல்ஹம்துலில்லாஹ் ஓதி காண்பித்து அதனுடைய அர்த்தத்தையும் எடுத்து சொல்லி அவருக்கு அல்லாஹினுடைய மார்க்கத்தை நாம் எடுத்துரைத்தோம். ஆக இப்படி பல தரப்பு மக்களும் அல்லாஹினுடைய மார்க்கத்தை, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் கேட்பதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். யாரும் நம்மை திட்டக்கூடியவர்கள் அல்ல, யாரும் நம்மை அடிக்கக்கூடியவர்கள் அல்ல, யாரும் நம்மை ஏசக்கூடியவர்கள் அல்ல, யாரும் நம்மை குறை சொல்லக்கூடியவர்கள் அல்ல. நாம் அல்லாஹினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்காமல் இருந்தால்தான் அது குறையாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அவர்கள் நமக்கு பாதகமாக இருப்பார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அல்லாஹ்வின் மார்க்கின் பக்கம் நாம் அழைக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய எதிரி கூட நமக்கு சாதகமாக ஆகிவிடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், உங்களுக்கும் யாருக்கும் மத்தியிலே பகைமை இருக்கின்றதோ அவன் கூட வலியுன் ஹமீம், உங்களுடைய உற்ற தோழனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அல்லாஹினுடைய மார்க்கத்தை பலதரப்பட்ட மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னர் நான் சொன்ன செய்தியை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இங்கே அமர்ந்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்காதீர்கள். இங்கே இருக்கும் பொழுதும் பல மக்களுக்கு நீங்கள் அல்லாஹினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லலாம். உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய பகுதியிலே அல்லாஹ் உங்களுக்கென்று ஒரு செல்வாக்கை கொடுத்திருப்பான். அதன் மூலமாக அங்கே அழைப்பு பணி செய்வதற்கான ஒரு டீமை நீங்கள் உருவாக்குங்கள். அல்லாஹினுடைய உதவியை கொண்டு தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களில் இன்று அழைப்பு பணி நடக்கின்றது. இந்தியா முழுவதிலும் அல்ஹம்துலில்லாஹ் அழைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆக உங்களுடைய பகுதியிலே நீங்கள் மக்களை இதற்காக தயார்படுத்துங்கள், இதற்காக உருவாக்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உங்களுக்கு நிலையான தர்மமாக ஆக்குவான். அதன் மூலமாக பல மனிதர்களுக்கும் நேர்வழியை காட்டுவான். ஆகவே எங்கிருந்தாலும் நம்முடைய சிந்தனை அல்லாஹினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எடுத்துச் சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இதற்கான அடிப்படை நோக்கம் என்ன? இவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள். இதே நிலையில் இறந்துவிட்டால் நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லுவார்கள். இவர்கள் நம்மை எதிர்த்தாலும் அறியாமையில் தான் எதிர்க்கின்றார்கள். இவர்கள் நம்மை அடித்தாலும் அறியாமையில் தான் அடிக்கின்றார்கள். இவர்கள் நம்மை திட்டினாலும் அறியாமையில் தான் தான் திட்டுகின்றார்கள். ஆகவே அவர்கள் அறியாமையிலே எதனை செய்தாலும் நாம் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மனித நேயத்தோடு இந்த உலகத்திலும் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழுவதற்கும் இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் அவர்கள் நிலையான சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கின்றோமோ அப்படிப்பட்ட மக்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையிலே நாம் செயல்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சிறந்த தாயிக்களாக நாம் ஆக முடியும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய சிறந்த நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அழைப்பு பணியில் எவ்வாறு நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும், எது போன்ற விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியை வந்து சகோதரர்களும் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இன்னைக்கு அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்ற அடிப்படை நமக்கு தெரியாம தான் இருக்கு. இதற்கு முன்னர் அல்ஹம்துலில்லா இந்த வகுப்பையும் வந்து இதே தாவா சென்டர்ல ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ தொடராக ஒரு 3-4 நாட்கள் அல்ஹம்துலில்லா வகுப்பாக எடுத்தோம். அது உங்களுடைய இந்த சுவனச்சோலையில இன்னும் வந்து அது இருக்குது அல்ஹம்துலில்லா, நீங்க அதை கூட பார்க்கலாம். அடிப்படையாக நாம் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், 3 விஷயங்களை தான் சொல்லணும். ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை. நம்ம எங்க போய் நின்னாலும் இதுதான் கடைசியில் நமக்கு வரணும். ஆரம்பமும் முடிவும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு தாவா அப்படிங்கும் போது நிறைய மக்கள் நினைக்கிறாங்க உலகளாவிய அளவுல விஷயங்களை பேசணும், இன்னைக்கு உலக நடைமுறை குளோபல் வார்மிங் இருக்குது, அது இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசி அவங்களை நமக்கு ஃபேவர் ஆக்கி அதுக்கடுத்துதான் அல்லாவை பத்தி பேசணும். எடுத்ததுமே அல்லாவை பத்தி பேசினா கோச்சுக்குவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 20 நிமிடம் அரை மணி நேரத்திலே ஒருவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லது தொடர்ச்சியாக ஒரு இடத்திலே பேசுகின்றோம் என்று சொன்னாலும், நாம் ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை, இந்த 3 விஷயங்களை தான் சொல்ல வேண்டும். இந்த 3 விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய பேச்சு, நம்முடைய விஷயங்கள் என்பது இருக்கக்கூடாது. அவர்கள் பல கேள்விகளை கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கும் இந்த அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு 2 சகோதரர்கள் எப்படி நம்ம தாவா பண்றதுன்றத ஃபீல்டு ஒர்க்குக்காக எங்களை கூட்டிட்டு போங்கன்னாங்க. மகரிபிற்கு பிறகு கார்னிஷுக்கு போனோம், கடற்கரைக்கு போனோம். அங்கே 2 நபர்களை சந்தித்தோம். அவங்கள சந்திச்சதுமே அவர்கள் அவர்களுடைய மனவேதனையை, குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு லேபர் கேட்டகரியில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அந்த மன கஷ்டத்தை எல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ இவங்களை இங்க வந்து இப்படி எல்லாம் தப்பு செய்யறாங்க அப்படிங்கும் போது இஸ்லாம் என்ன சொல்லுது, யார் தவறு செய்தாலும் இறைவனிடத்திலே அவர்களுக்கு கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு அடிப்படையான விஷயங்கள் தௌஹீத், ரிசாலத், ஆஹிரத், இந்த 3 விஷயங்களையும் எடுத்து சொன்னோம். எடுத்து சொல்லிட்டு கடைசியா வரும்போது அந்த சகோதரர்கள் ஒருத்தருடைய தோல்ல கையை போட்டு, நீங்க இதெல்லாம் நாங்க ஏன் சொல்றோம் தெரியுமா, இந்த உலகத்தில் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, சரியா சம்பளம் கிடைக்கிறது இல்லைன்றீங்க, வேலை வந்து ரொம்ப கடுமையான முறையில் நீங்க வேலை செய்யறீங்க, குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அப்ப இந்த உலகத்திலையும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு, அவருடைய ஒரு 40-45 வயசு இருக்கும், அவருடைய கன்னத்தையும் தடவி கொடுத்து தோளில் கை போட்டு, இந்த உலகத்திலையும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறத நாங்க விரும்பல, இங்கேயும் இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு இஸ்லாம் ஒன்றே உங்களுக்கு வழி. ஆக இதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்றோம் போது அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. இப்ப நம்மீது இவ்வளவு அக்கறை இவர்களுக்கு இருக்கின்றதா? ஆக அடிப்படையில் இந்த 3 விஷயங்கள் நாம் யாருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றோமோ அவர்களுடைய உள்ளத்தில் என்ன என்ன வரணும், ஏதோ வந்ததுமே உங்க மதமாத்தம் வர்றாங்க அப்படின்றதான் அவங்களுடைய உள்ளத்துல வரக்கூடாது. ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவன், நலன் விரும்பக்கூடியவன், நம்பிக்கைக்கு உரியவன். இது அவர்களுடைய உள்ளத்துல வரணும். உண்மையாலுமே இவர் பேசுறாருன்னு சொன்னா நம்முடைய நன்மைக்காகத்தான் பேசுறாரு. இவர் யாருனே நமக்கு தெரியாது, அல்லது நம்முடைய நண்பர் நம்மிடத்திலிருந்து இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை எதையுமே எதிர்பார்க்கல, நம்முடைய நல்லதுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்லுகின்றார் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அப்ப நம்முடைய சொல் அப்படி இருக்கணும். அந்த மாதிரியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்க. அழைப்பு பணியினுடைய அடிப்படையே என்ன? குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பதுதான். தௌஹீதை பற்றியும் ரிசாலத்தை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் ஏகத்துவம் தூதுத்துவம் வறுமை இது சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பித்து அதனுடைய அர்த்தத்தை அவங்களுக்கு எடுத்துச் சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்லி இது எல்லாம் நாங்கள் சொல்வது இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுடைய வெற்றிக்காகத்தான் என்பதை அவருடைய உள்ளத்திலே பதிய வச்சோன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நேர்வழி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நம் மூலமாக நேர்வழியை காட்டுவான். அல்லாஹு ஆலம். அல்லாஹ் நன்கள். எடுத்ததுமே நம்ம குர்ஆனை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை அவங்க படிப்பாங்களா, அவங்களுக்கு புரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட நாட்களாகவே நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப வெறுமனே ரோட்ல நின்றுட்டு அல்லது ஒரு இடத்துல இருந்துகிட்டு வந்தவர்களுக்கு எதையும் சொல்லாமல் குர்ஆனை அப்படியே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் விளங்கிக் கொள்வதும் அவர்கள் புரிந்து கொள்வதும் சிரமம். ஒரு சில நேரங்களில் குர்ஆனை வாங்கிட்டு போய் படிக்காம கூட விட்டுருவாங்க. நாம் யாருக்குமே எடுத்த உடனே குர்ஆனை கொடுப்பது இல்லை. முதலில் இஸ்லாம் சம்பந்தமான புத்தகங்களை கொடுக்கின்றோம். வரக்கூடியவர்கள்ட்ட புத்தகங்களை கொடுப்பதற்கு முன்னதாக முதலிலே நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகின்றோம். இஸ்லாமியினுடைய அடிப்படைகளை எடுத்துச் சொல்லுகின்றோம். இப்படித்தான் நம்முடைய தாவாவினுடைய வழிமுறையும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் விருப்பப்பட்டு குர்ஆன் படிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி கேட்டால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு எப்படி குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற வழிமுறையையும் சொல்லுகின்றோம். குர்ஆனுடைய சூராக்களுடைய பெயர்கள், அதற்கடுத்து முதல் அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயம், 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அந்த விளக்கங்களை எப்படி, வசனங்களை எப்படி படிக்க வேண்டும், விளக்கங்களை எப்படி படிக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு விளக்குகின்றோம். அதேபோன்று அவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கும் பொழுது நாம் இதையும் சொல்லுகின்றோம். ஆரம்பத்திலே பெரிய பெரிய அத்தியாயங்கள் வரும். அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும். குர்ஆன் ஒரு கதை புத்தகம் அல்ல. நீங்க ஆரம்பத்திலும் படிச்சா தான் அப்படியே புரியுன்றது இல்லை. குர்ஆனை எங்கிருந்து நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு புரியும் என்று ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு வசனத்தை ஓதி காண்பித்து இது புரியுதா இல்லையா, ஆமா புரியுது, இப்படித்தான் எங்க வந்து எடுத்து ஓதலாம். உங்களுக்கு இலகுவாக புரிய வேண்டும் என்பதற்காக நாங்க எங்கிருந்து ஓத வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகின்றேன் என்று சூரத்துல் முல்கிலிருந்து கடைசி இரண்டு பாகங்கள், 29-30, 67 அத்தியாயத்தில் 114 வரை நீங்கள் ஒரு முறை இதை முழுமையாக படித்துவிட்டு அதற்கடுத்த ஆரம்பத்திலிருந்து வாருங்கள் என்று இப்படி பல்வேறு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்களை அவர்களுக்கு கொடுத்து உங்களுக்கு படிக்கும் பொழுது எந்த சந்தேகம் வந்தாலும் உடனடியாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்று நம்முடைய தொலைபேசி எண்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விருப்பப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் குர்ஆனை கொடுக்கின்றோம். அப்படி விருப்பப்படவில்லை, குர்ஆனை படிக்க ஆர்வமில்லை என்று சொன்னால் புத்தகங்களை கொடுக்கின்றோம். புத்தகங்களையும் படிப்பதற்கு ஆர்வம் இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன போல்டர்களை அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். அதற்கு அடுத்து அல்லாஹின் உதவியை கொண்டு அவர்கள் அந்த புத்தகத்தையோ போல்டரையோ படித்துவிட்டு மீண்டும் குர்ஆன் வேண்டும் என்று நம்மிடத்திலே வருவார்கள். அப்படியும் வந்திருக்கின்றார்கள். சமீபத்தில் நான் இங்கு வருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் குர்ஆன் வேண்டும் என்று நம்முடைய சென்டருக்கு வருகின்றார். வந்து எப்படி உங்களுக்கு இங்கே வந்து குர்ஆன் வாங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நான் பிஎஸ்சி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது நானும் என்னுடைய நண்பரும் 3 வருடங்களுக்கு முன்னால் இங்கே வந்தோம். இங்கு வந்து குர்ஆன் அந்த நேரத்தில் ஒரே ஒரு குர்ஆன் தான் இருந்தது. அந்த குர்ஆன் என்னுடைய நண்பர் எடுத்துக்கொண்டார். நான் படித்து முடித்து அப்பொழுதிருந்தே குர்ஆனை மீண்டும் வந்து வாங்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. படிப்பு முடிந்தது, திருமணமும் முடித்து விட்டேன், வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் இந்த வழியாகத்தான் செல்லுவேன், குர்ஆனை வாங்க வேண்டும் நினைத்துக் கொண்டே இருப்பேன், ஆனால் முடியாது. இன்று என்னுடைய மனைவி வீட்டிலே விட்டுவிட்டு எப்படியும் குர்ஆனை வாங்கிவிட்டு வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று இங்கே வந்து குர்ஆனை வாங்கி கொண்டு செல்கின்றேன் என்று இப்படியும் மக்கள் குர்ஆனை படிப்பதற்கு எந்த அளவிற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி சென்றார். அதேபோன்று ஒரு சில நேரங்களிலே குரானை வாங்கி செல்வார்கள், ஆனால் படிக்காமல் விட்டு விடுவார்கள், வீட்டிலே அப்படியே வைத்து விடுவார்கள். அது அவர்கள் படிக்கவில்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு சில நேரங்களில் அவர்கள் படிக்காவிட்டாலும் அவருடைய குடும்பத்தில் யாராவது எடுத்து படிப்பார்கள். இப்படித்தான் ஒரு சகோதரர், நம்முடைய ஒரு சகோதரருடைய கடைக்கு ஒரு பொருள் வாங்குவதற்காக, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, பொருள் வாங்குவதற்காக வருகின்றார். வந்ததும் அங்கு வரக்கூடிய பெரும்பாலான சகோதரர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர் தாவா செய்து இஸ்லாமிய புத்தகங்களையோ குரானையோ கொடுப்பார். அப்படி ஒருவருக்கு, ஒரு கிறிஸ்டியனுக்கு குரானையும் கொடுத்து அனுப்பிவிடுகின்றார். அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் 90% இஸ்லாம் விளங்கிவிட்டது. குரானை வீட்டில் கொண்டு வைத்தவர் தன்னுடைய வேலையின் காரணமாக படிக்க முடியவில்லை. அவருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார். 3 மாத காலம் குர்ஆனை முழுமையாக படித்த பிறகு தன்னுடைய கணவரிடத்திலே நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். இவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே விஷயம் புரிந்துவிட்டது. சரி, இப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம், அப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம் என்று தட்டி கழித்துக் கொண்டே இருந்தார். ஒரு 2 மாதங்கள் கழித்து வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு செல்லுகின்றார். அவருடைய மனைவி வீட்டிலே இல்லை. வீட்டில் இருந்த குர்ஆனையும் காணவில்லை. அவர், சரி, நம்முடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எங்கோ சென்றிருக்கின்றார் என்று நேராக குர்ஆன் கொடுத்த நம்முடைய தாயிடத்திலே வருகின்றார். என்னுடைய மனைவி இங்கு வந்தாரா? உங்க மனைவி ஏன் இங்கு வரணும்? இல்லை, நீங்க குர்ஆனை கொடுத்தீங்க, நான் குர்ஆனை வாங்கி கொண்டு வீட்டிலே வைத்தேன். என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் அதனை படித்துக் கொண்டே இருந்தார். குர்ஆன் படித்து முடித்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் சொன்னார். நான் தட்டி கழித்துக் கொண்டே இருந்தேன். இன்று என்னுடைய மனைவியும் அந்த குர்ஆனும் காணவில்லை, வீட்டிலே அவர்கள் இல்லை. அதிலே உங்களுடைய செல்போன் நம்பர் தான் குர்ஆனிலே முன்னால் இருந்தது, ஆகவே உங்களிடத்தில் வந்தாரா, உங்களுக்கு போன் செய்தாரா என்று நான் கேட்டேன். அதற்கு எனக்கு எந்த தகவலும் வரவில்லை, அப்படி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கொடுக்கின்றேன் என்று அவரை அனுப்பிவிட்டார். ஒரு 2 நாட்கள் கழித்து அவருடைய மனைவி அவருக்கு போன் செய்கின்றார். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், எங்கும் தவறான வழியிலே செல்லவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சென்டரில், பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு நான் ஒரு என்னுடைய இஸ்லாமிய தோழியின் மூலமாக படிப்பதற்காக வந்துவிட்டேன். 3 மாத காலம் படித்து முடித்து மீண்டும் நான் திரும்பி வந்து விடுவேன், நீங்கள் என்னை தேட வேண்டாம் என்று அந்த அவருடைய மனைவி அவருக்கு போன் செய்கின்றார். ஆக ஒரு சில நேரங்களில் இவர்கள் படிக்கவில்லை என்று சொன்னாலும் வேறு யாருக்காவது அல்லாஹ் நேர் வழி காட்டுவதற்கான ஒரு வழியாக அதனை ஆக்கிவிடுவான். ஆகவே ஒருவர் விரும்பி குர்ஆனை கேட்கின்றார் என்று சொன்னால், நாம் குர்ஆன் விளங்காது அல்லது நீங்கள் படிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி கொடுப்பதை தடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு விதத்திலே அவருக்கு பயன்பெறும் அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கு பயன்பெறும். ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய வீட்டிற்கு நண்பர்கள் வருவார்கள், அவர்கள் அந்த குர்ஆனை, ஒருவர் வருகின்றார், தன்னுடைய நண்பருடைய வீட்டில் அந்த குர்ஆனை பார்த்து விட்டு அதிலிருந்த அட்ரஸையும் போன் நம்பரையும் எடுத்துக்கொண்டு நம்ம போன் செய்து விட்டு நம்மிடத்தில் வந்து குர்ஆனை பெற்று செல்கின்றார்கள். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் பல விதங்களிலே நாம் சிலருக்கு குர்ஆனை கொடுப்பது பலனுள்ளதாக இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை வாங்கி செல்லக்கூடியவர்கள் படிக்கின்றார்கள், அவர்களை சார்ந்தவர்களும் படிக்கின்றார்கள். ஒரு சில குடும்பங்களில் அல்லாஹ்வினுடைய பேருதவி, குடும்பத்தோடு அனைவரும் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் 5 வசனங்கள் 10 வசனங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆன், முஸ்லீம் அல்லாதவர்கள் தினமும் குர்ஆனை ஓதுகின்றார்கள், தினமும் குர்ஆனுடைய அர்த்தத்தை படிக்கின்றார்கள். ஆக இப்படி அல்லாஹினுடைய உதவியை கொண்டு இந்த குர்ஆன் மக்களுக்கு செல்லும் பொழுது பல விதங்களிலே பயன்பெறுகின்றது. அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா பல மக்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றான். இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பும் அவர்களுக்கு செல்லுகின்றது, இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் நல்ல அபிப்பிராயம் அவர்களுக்கு வருகின்றது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நிதர்சனமாக நாம் இந்த களத்திலே பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களுக்கு எப்படி நம்ம வந்து தாவா பண்றது? இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், அல்லது நாத்திகராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களுக்கு தாவா செய்வது என்பது சிரமமான ஒரு காரியமே அல்ல. ஒரே ஒரு நிபந்தனை என்ன? குர்ஆன் உடைய அடிப்படையில் நாம் தாவா செய்ய வேண்டும், அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும். பொதுவாக கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால், கிறிஸ்தவர்களுக்கென்று அவர்களுக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்ப நாம் ஒரு கிறிஸ்தவரிடத்திலே பேசும் பொழுது எப்படி பேச ஆரம்பிப்போம்? முதலிலே அவரிடத்தில் பேசும் பொழுது முஸ்லிம்களுக்கு அன்பால் நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். லதஜிதன்னஹும் அக்ரபன் நாசி மவத்தத்தன் லில்லதி, யார் வந்து வேதம் கொடுக்கப்பட்ட நசாராக்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு அன்பால் நெருக்கமானவர்கள். அடுத்து பைபிளிலும் குர்ஆனிலும் எடுத்துக்கொண்டால், உங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய நம்பிக்கையும் எடுத்துக்கொண்டால், பல விஷயங்களிலே இயேசுவிற்கும், அதாவது நீங்கள் நம்பக்கூடிய ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன கருத்தும் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தும் ஒரே கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஒரே கருத்தாக இருந்ததுன்னு சொன்னா இன்னொரு வேதம் என்பது அவசியம் இல்லை. ஒரே கருத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய வேதம் ஒன்று அவசியம் இல்லை. இப்ப குர்ஆன் பல கருத்துக்களை நீங்கள் சொல்வதை சொன்னாலும் கூட, அடிப்படையாக நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கான விளக்கத்தை கொடுத்து அதற்கான மறுப்பையும் கொடுக்கின்றது. இப்ப இந்த இடத்துல ஒருமித்த கருத்துக்கள் என்று வரும்பொழுது என்னென்ன கருத்துக்கள்? குல் தஆலோ இலா கலிமத்தின் சவா இம் பைனனா வ பைனக்கும், நீங்களும் ஒரு கடவுள் தான் சொல்றீங்க, நாங்களும் ஒரு கடவுள் தான் சொல்றோம். பைபிளுடைய அடிப்படையில் ஒரு கடவுள் தான், அதுக்கடுத்து முக்கடவுள் கொள்கை என்பது அவங்கள்ட்ட வந்தது, பவுல் கொண்டு வந்தது, அதெல்லாம் வேறு விஷயங்கள். ரெண்டாவது, ஈசா அலை இஸ்லாம் செய்த அற்புதங்கள், அந்த அற்புதங்கள் உங்களுடைய வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஈசா அலை இஸ்லாமுடைய பிறப்பு, ஆண் துணையின்றி அவர்கள் பிறந்தார்கள், குர்ஆனும் சொல்லுது, உங்களுடைய வேதமும் சொல்லுது. இப்படி ஒருமித்த கருத்துக்கள் இருக்கின்றன. அப்ப எந்த விஷயங்களில் குர்ஆன் மாறுபடுகின்றது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது இயேசுவினுடைய பிறப்பு. மரியம் அலை இஸ்லாமை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, மிகச் சிறந்த பெண்மணி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிலும் பெண்களிலும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற ஒரு சிறப்பான நிலையை குர்ஆன் மரியமிற்கு சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட மரியமினுடைய வயிற்றிலே இவர்கள் பிறந்தார்கள், ஆண் துணையின்றி பிறந்தார்கள். இப்ப இந்த இடத்துல அந்த நேரத்தில் வாழ்ந்த யூதர்கள் இயேசுவினுடைய பிறப்பில் அவர்களின் மீது பழி சுமத்தினார்கள், நீங்க விபச்சாரம் செஞ்சிட்டீங்க. இப்ப அந்த நேரத்தில் அவர்களுடைய பழியை துடைப்பதற்காக உங்களுடைய வேதத்தில் என்ன பதில் சொல்லப்பட்டிருக்குது? எந்த பதிலும் இல்லை. அவர் செய்த முதல் அற்புதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய 30வது வயதிலே ஒரு திருமணத்தில் பழரசத்தை வைனாக மாற்றுகின்றார், இதுதான் மிகப்பெரிய அற்புதம், முதல் அற்புதம் என்று உங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் குர்ஆனிலே அவர்கள் செய்த முதல் அற்புதம் அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு என்ன என்று சொல்லும் பொழுது, அவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே பேசினார். அப்ப சூரத் மரியமினுடைய 16வது அத்தியாயத்திலிருந்து 32வது வசனம் வரை அவங்களுக்கு தாராளமா நீங்க ஓதி காட்டலாம். பைபிள்ல இருந்து எதையுமே நீங்க எடுத்து அந்த வசனங்களை எடுத்து சொல்லுன்ற அவசியமே இல்லை, நீங்க சூரத்து மரியமை எடுத்து ஓதி காட்டுங்கள். அடுத்து, இயேசு செய்த அற்புதங்கள் சுயமாக அவர் செய்தாரா அப்படின்னு சொன்னா இல்லை, பிஇத்னில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு. சூரத்து ஆலே இம்ரான்ல வருது, சூரத்து நிசால வருது, அந்த வசனங்களை நீங்கள் ஓதி காண்பியுங்கள். மூணாவது, இயேசுவின் மீது உங்களுடைய நம்பிக்கை என்ன? ஈசா அலை இஸ்லாமை நீங்கள் எப்படி நம்புகின்றீர்கள்? தேவன் அல்லது தேவனுடைய குமாரன், தேவனுடைய தூதர், இந்த மூன்று விதத்திலும் பல்வேறு நம்பிக்கைகள். இப்ப உங்களுக்கு மத்தியிலே அவரை எப்படி நம்ப வேண்டும் என்று வரும் பொழுது கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப குர்ஆன் அதற்கான பதிலை என்ன சொல்லுகின்றது? அவர் தேவனும் அல்ல, தேவனுடைய குமாரனும் அல்ல, அவர் யார்? அல்லாஹ்வினுடைய தூதர். ஈசா அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கின்றார். அப்ப குர்ஆனுடைய வசனங்கள், அப்ப இந்த குர்ஆனுடைய வசனம் உங்களுடைய வசனத்தோடு உங்களுடைய வேதத்தோடு எங்க மோதுது? எந்த விதத்திலும் மோதல. அங்கே அவர்களுடைய வேதத்தில் எங்குமே ஈசா அலை இஸ்லாம் தன்னை இறைவனாகவோ இறைவனுடைய மகனாகவோ சொல்லவே இல்லை. அதற்கு அடுத்து, ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை என்ன? அவர்கள் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் அறைந்தார்கள், தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். இப்போ குர்ஆன் சொல்லுது, ஒமா கத்தலூஹு ஒமா சொலபூ, அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, மாறாக அவர் மேலே உயர்த்தி கொள்ளப்பட்டார், அவருடைய உருவம் வேறு ஒருவருக்கு ஒப்பாக்கப்பட்டு விட்டது. அப்ப இயேசு மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்தார் என்பது நடைமுறை சாத்தியமா என்று பார்க்கும் பொழுது குர்ஆன் சொல்லுது, வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒரு மனிதனுடைய பாவச்சுமையை இன்னொரு மனிதன் சுமக்க மாட்டான். அதே போன்றுதான் பைபிளும், ஒரு மனிதனுடைய பாவச்சுமையை இன்னொரு மனிதன் சுமக்க மாட்டான். அப்ப நீங்க தப்பு செஞ்சா உங்களுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தா அது சரியா? இல்ல. அப்போ இந்த இடத்தில் இயேசுவை நீங்கள் இறைவனுடைய மகனாக கருதுகின்றீர்கள். இப்ப இறைவன் அநீதம் இழைக்கக்கூடியவன் அல்ல. இப்ப நம்ம செஞ்ச தப்புக்காக தன்னுடைய மகனை எதற்காக அவன் தண்டிக்க வேண்டும்? முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அப்படியே இயேசு தன்னுடைய உயிரை மக்களுடைய பாவங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுத்திருந்தார் என்று சொன்னால், ரத்தத்தை சிந்தினார் என்று சொன்னால், சிலுவையில் அறையும் பொழுது, அறையப்படும் பொழுது அவர் என்ன சொல்லி இருக்கணும்? மக்களே, உங்களுடைய பாவங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக என்னுடைய உயிரை நான் இப்பொழுது கொடுக்கின்றேன், ரத்தத்தை சிந்துகின்றேன். ஆனா அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? நீங்க தான் அதை சொல்றீங்க. அப்போ அந்த இடத்தில் நிர்பந்தமாக அவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சிறந்த தாயிக்களாக ஆக்குவானாக, உலக ஆதாயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்கி மறுமையினுடைய வெற்றிக்காக, நம்முடைய மறுமை வெற்றிக்காகவும், அந்த மக்களுடைய மறுமை வெற்றிக்காகவும், அல்லாஹினுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையிலே அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஅஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على نبينا محمد.